இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளிய பத உரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. 5வது சூத்திரத்து 2வது அதிகரணத்திலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. இந்த 5வது சூத்திரத்திலே 2 கூறுகள் உள்ளன. அது பற்றி இந்த சூத்திரம் 2 அதிகரணங்களாக பகுக்கப்படுகின்றது. இந்த சூத்திரத்தில் சொல்லப்படும் உவமை முதற் கூறு. அந்த உவமையால் விளக்கப்படும் பொருள் 2வது கூறு. உவமையாவது ஐம்பொறிகள், அந்த கரணங்கள் இவையாவும். குருடனால் செலுத்தப்பட்டு தமக்குரிய விடயங்களை அறியும், இதுதான் உவமை. இதன் மூலம் உணர்த்தப்படும் பொருளாவது, அதுபோல புருடனெல்லாம் சிவபெருமான் திருவருளாலே செலுத்தப்பட்டு தத்தம் வினைப்பயன்களை அறிந்து அனுபவிக்கும், இதுதான் பொருள். ஆக முதல் கூறு உவமை. பொறிகரணங்கள் எல்லாம் புருடனால் செலுத்தப்பட்டு தமக்குரிய விடயங்களை அறியும் என்பது முதற்கூறு. இந்த முதற்கூரை சாங்கியர்கள் உடன்படுவதில்லை. ஆகவே இந்த முதற்கூரையும் எடுத்து வைத்துக் கொண்டு, முதல் அதிகரணமாக வைத்துக் கொண்டு விளக்க வேண்டிய அவசியம் உள்ளது. ஆனால் இங்கே ஆசிரியர் இந்த முதற்கூரை தனியாக விளக்காமல் 2வது கூறினை விளக்குகின்ற சந்தர்ப்பத்திலே முதற்கூரையும் அடக்கி விளக்குகின்றார்கள். அது பற்றியே இச்சூத்திரம். முதல் அதிகரணத்தை பெறாமல் 2வது அதிகரணத்தை மட்டும் பெற்று விளங்குகின்றது என்பதை உணர வேண்டும். இந்த 2வது அதிகரணத்திலே உயிர்கள் எல்லாம் முதல்வன் திருவருள் உணர்த்தவே உணரும் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகின்றது. பல்வேறு கோணங்களில் இந்த கருத்துக்கு எழுப்பப்படும் தடைகளை எல்லாம் வாங்கி அந்த தடைகளை முறியடித்து இறைவன் உணர்த்தினால்தான் உயிர்கள் உணரும் என்ற சித்தாந்த உண்மையினை இந்த 2வது அதிகரணத்திலே ஆசிரியர் நிலைநாட்டி அருள்கின்றார். அந்த முறையிலே முதற் பாடல் நாம் ஏற்கனவே சிந்தித்திருந்தோம். கண்மமே உயிர்களுக்கு உணர்த்தும், கண்மத்து கீழாகத்தானே உயிர்கள் அறிகின்றன என்று சமணர்கள் சொல்ல, அந்த கருத்தை மறுத்து தேவையான விளக்கங்களை கூறி உயிர்களின் அறிவு விளக்கத்திற்கு கண்மம் மட்டும் போதாது, முதல்வனுடைய அருளும் வேண்டும் என்ற உண்மையை ஆசிரியர் நிலைநாட்டியதை பார்த்தோம். அடுத்த பாடல், கண்மத்தோடு கூடியிருக்கின்ற உயிர் தானே அறிந்து கொள்ளும் என்று மீமாம்சகர் கூறுகின்றார்கள். இந்த கருத்தினை மறுத்து உயிர் அறிவதற்கு முதல்வனுடைய திருவருள் இன்றிமையாது வேண்டப்படும், உயிர் தானே அறியக்கூடிய பொருள் என்று நிலைநாட்டக்கூடிய மிக முக்கியமான பாடலாகும். இதற்கு தோற்றுவாய் மேலே சுவாமிகள் அருள் செய்துள்ளார்கள். அற்றேல் கண்மத்தோடும் கூடிய உயிரே அதற்கு காரணமாதல் அமையும், வேறும் ஓர் இறைவன் எற்றுக்கு என்பாரை நோக்கி எழுந்தது வருஞ்செயுள் என்பது. உயிர்களிடத்திலே அறிவு விளக்கம் ஏற்படுவதற்கும், அந்த அறிவு விளக்கத்தின் பயனாய் உயிர்கள் விடயங்களை அறிந்து அனுபவிப்பதற்கும் கண்மத்தோடு கூடியிருக்கின்ற அந்த உயிரே போதும். உயிர் வந்து தான் விரும்பியதெல்லாம் அறிந்து அனுபவிக்காத வண்ணம் இன்னென்னதைத்தான் அறிய வேண்டும், இன்னென்னதைத்தான் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு வரையறையினை கண்மம் செய்கின்றது. அந்த கண்மம் செய்கின்ற வரையறைக்கு உட்பட்டு உயிரே வினைப்பயன்களை அறிந்து அனுபவிக்கின்றது, அவ்வளவுதான். இதற்கு ஏன் ஒரு முதல்வன் வேண்டும் உயிர்களுக்கு உணர்த்துவதற்கு? அந்த உயிர் சித்துப்பொருள் தானே என்பது மீமாம்சகருடைய ஆதங்கம். நிச்சயமாக முதல்வன் திருவருள் அறிவித்தால்தான் உயிர்கள் அறிய முடியும் என்று சொல்வது இந்த பாடல். இந்த அருமையான பாடலை ஆசிரியருடைய திருவாக்கிலே அமைந்துள்ள இந்த அருமையான பாடலை இப்பொழுது பார்க்கலாம். அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலானும், அறிந்தவை மறத்தலானும், அறிவிக்க அறிதலானும், அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும், தானே அறிந்திடும் அறிவனன்றாம், அறிவிக்க அறிவனன்றே என்பது இந்த பாடல். இந்த பாடலானது உயிர் அறிவுடைய பொருளாக இருந்தாலும் முதல்வன் அறிவித்தால் மட்டுமே அறியும் என்ற உண்மையினை மிக அழகாக எளிய தமிழ் இயற்சொற்களிலே அற்புதமாக விளக்கக்கூடிய பாடல். ஆகவே சில முறை படித்தாலே எளிதில் மனனமாகிவிடும், சித்தாந்த செய்வர்கள் இந்த பாடலை தங்களுடைய உள்ளத்திலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியமாகும். எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றனவோ அப்போதெல்லாம் இந்த பாடலை எண்ணிக்கொள்ள வேண்டும். நம்முடைய அறிவு சுதந்திர அறிவு அன்று என்ற உண்மை அப்பொழுது நமக்கு அனுபவத்திலே நன்கு புலப்படும். அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலானும். இந்த விடயங்களை எல்லாம் அறிகின்ற ஆன்மாவை சித்துப்பொருள் என்று ஏன் கூறக்கூடாது என்றால், தானாகவே அறியும் சித்துப்பொருள் என்று கூறக்கூடாது. சித்துப்பொருள் தான் தானாகவே அறியக்கூடிய சித்துப்பொருள் ஏன் கூறக்கூடாது என்றால், பொறிகளை சார்ந்துதானே எந்த விடயத்தையும் அறிகின்றன இந்த ஆன்மாக்கள். பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்று அற என்று திருவருட்பயனும் கூறுகின்றது. ஆக தானாகவே அறியும் பொருள் சிவம். அந்த சிவபரம் பொருள் பொறிகரணங்களை சார்ந்து அறிவதில்லை. உயிர்களும் தாமாகவே அறியக்கூடிய பொருள்கள் என்றால், உயிர்களும் பொறிகரணங்களின் சார்பின்றியே அறிய வேண்டும். அப்படி இல்லையே, ஒரு பொறியின் துணை கொண்டு ஒரு விடயத்தை அறிந்து வருகின்றது. அதான் ஒன்றை ஒன்றினால் அறிதல். சரி, அறிந்து வருவனவற்றையாவது மறக்காமல் வைத்திருக்கின்றதா என்றால் மறந்து போய்விடுகின்றது. அறிந்தவை மறத்தலானும். பெயர்பட்டவருக்கும் அறிந்தவற்றுள் சிலவற்றை மறக்கக்கூடிய ஒரு இயல்பு இருக்கத்தான் செய்யும். அறிந்தவை மறத்தலானும், அறிவிக்க அறிதலானும். அப்படி மறந்தவற்றை மீள இன்னொருவர் நினைவூட்டும் பொழுது அறிந்து கொள்கின்றது. அப்புறம் அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும். இப்படி விடயங்களை எல்லாம் உயிர் அறிந்து வருகின்றதே ஒழிய, அவ்வாறு விடயங்களை அறிகின்ற பொருள் உயிராகிய தான் என்று தன்னை உணராது. தான் ஒரு பொருள் உயிர் நினைக்கின்றது, ஆனால் எந்த பொருளை தான் என்று நினைக்கின்றது? வினைக்கு ஈடாக தான் பெற்றுள்ள உடம்பினையே தான் என்று மயங்கி கருதுகின்றது உயிர்கள். உயிர்கள் எல்லாம் அவ்வாறு மயங்கி கருதுகின்றன. தான் அல்லாத உடலை தான் என்று கருதுகின்றனவே ஒழிய, தன்னை உயிர் என்று உள்ளபடி அறிவதில்லை. விடயங்களை அறிகின்ற தன்னையே அறிவதில்லை இந்த உயிர். ஆகவே பொறியின் துணை கொண்டு அறிதலும், அறிந்தவற்றை மறத்தலும், மீள நினைவூட்டும் பொழுது அறிந்து கொள்ளுதலும், இவ்வாறு அறிந்து வருகின்ற தன்னை யார் என்று உள்ளபடி அறியாமல் இருத்தலும் ஆகிய இந்த குறைபாடுகள் தானே அறியும் பொருளுக்கு இருக்க மாட்டா. தானே அறியும் பொருள் என்றால் பொறிகளை சாராமல் அறிய வேண்டும், அறிந்தவற்றை மறக்காமல் இருக்க வேண்டும், பெரிதொருவர் நினைவூட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்க வேண்டும், மேலும் அறிகின்ற தன்னை குறித்தும் அறிந்திருக்க வேண்டும். இந்த தகுதிகள் எல்லாம் தானே அறிகின்ற சிவபரம் பொருளுக்கு உண்டு. இந்த தகுதிகள் ஆன்மாவுக்கு இல்லை. ஆகவே ஆன்மா விடயங்களை அறிந்தாலும் கூட அது தானாகவே அறியும் பொருள் அன்று, முதல்வன் கருணையினால் அறிகின்ற பொருளே என்ற கருத்து உணர்த்தப்படுகின்றது. ஆக உயிர் வந்து முதல்வன் அறிவிக்கத்தான் அறியும் என்பதை இந்த பாடலிலே நான்கு ஏதுக்களை கூறி ஆசிரியர் உணர்த்தியிருக்கின்றார். ஒன்றை ஒன்றினால் அறிதலானும் என்பது ஒரு ஏது, அறிந்தவை மறத்தலானும் என்பது இரண்டாவது ஏது, அறிவிக்க அறிதலானும் என்பது மூன்றாவது ஏது, அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும் என்பது நான்காம் ஏது. அதான் பொழிப்புரையில் சுவாமி சொல்கின்றார்கள், இந்நான்கு ஏதுக்களானும் அறிவு நிகழ்ச்சிக்கு பொறிவுடன் முதலியவற்றோடு ஒப்ப வேறு காரணத்தை அவாய் நிற்பதன்றி உயிர் தானே அறியவற்று அன்று என்பதான். இந்த நான்கு ஏதுக்கள் மூலம் பெறப்படும் உண்மை என்னவென்றால், எப்படி பொறிகரணங்கள் எல்லாம் தமக்குரிய விடயத்தை அறிவதற்கு உயிரை இன்றியமையாது இருக்கின்றனவோ, அதாவது உயிர் தம்மை செலுத்தினால் அன்றி எப்படி பொறிகரணங்கள் தமக்குரிய விடயங்களை அறிய மாட்டாவோ, அது மாதிரி உயிர்கள் எல்லாம் தம்முடைய அறிவு நிகழ்ச்சிக்கு முதல்வனின் கருணையினை இன்றியமையாது இருக்கின்றன. முதல்வன் செலுத்தினால் அன்றி உயிர்கள் எதையும் அறிய முடியாது. தானே அறியக்கூடிய தன்மை உயிருக்கு கிடையாது என்று இங்கே அருமையாக தம்முடைய உரையிலே சுவாமிகள் உணர்த்தினார்கள். இந்த நான்கு ஏதுக்களை கூட தடை விடை இவற்றின் தொடர்ச்சியாக வைத்து காட்டுகின்றார்கள். அது மிக அருமையான நயமாகும். விசேட உரையிலே சொல்கின்றார்கள், ஒன்றை ஒன்றினால் அறிதலே அதன் இயல்பு அப்படின்னு ஒரு சாரா சொல்றான். ஆன்மா தானாகவே அறியும் பொருள் என்று கூறி நீங்கள் அதற்கு ஒரு ஏது கூறுகின்றீர்களே, என்ன ஏது? ஒரு விடயத்தை ஒரு பொறியின் துணை கொண்டு இந்த ஆன்மா அறிகின்றது, எனவே ஆன்மா தானாக அறியும் பொருள் என்றுன்னு சொல்றீங்களே. இப்படி ஒரு பொறியின் துணை கொண்டு ஒரு விடயத்தை அறிதல் தான் ஆன்மாவுக்கு இயல்பு, அது தன் இயல்புபடி அறிகின்றது. இதுல என்ன அது தானாக அறியாதுன்னு இதை வச்சு எப்படி சொல்லலாம்? ஒரு பொறியின் துணை கொண்டு ஒரு விடயத்தை அறிவது ஆன்மாவினுடைய இயல்பு, அதன் இயல்புபடி அப்படி அது பொறிகள் வாயிலாக அறிந்து வருகின்றது. இதை வச்சுக்கிட்டு ஆன்மா ஏன் தானாக அறியாத அறியக்கூடிய பொருள் இல்லை அது முதல் உணர்த்தினால்தான் உணரணும், ஏன் சொல்லணும் அப்படின்னு ஒரு தடை எடுக்கிறாங்க. அப்ப சரிப்பா நீ சொல்றத அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம், உன் கருத்துப்படி வச்சுக்கிட்டாலே இது பொருந்தாது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஏதோ சொல்கின்றாராம் ஆசிரியர். என்ன அப்படின்னா, அப்படி உயிர் தன்னுடைய சாமர்த்தியத்தினாலதான் அது பொறியின் துணை கொண்டு விடயத்தை அறிவதாக வைத்துக் கொள்வோம். சரி, அப்படி அறிவதான் அவனுடைய இயல்புனே வச்சுப்போம். அப்படி அறிந்த விடயங்களை, அப்படி பொறியின் துணை கொண்டு அறிந்த விடயங்களை இந்த உயிர் மறக்காமல் வைத்திருக்க வேண்டியதுதானே, ஏன் மறந்து போகின்றது? தானாகவே அறியும் பொருள்னா அது மறக்காம இருக்கணும், ஏன் மறந்து போகின்றது அப்படின்னு இரண்டாவது ஏதுவை அவனை நோக்கி தடை எழு. முதல் ஏதுவுக்கு தடை கூறியவர்களை நோக்கி நாம் எழுப்பக்கூடிய தடை தான் இரண்டாவது ஏது. ஏன் அப்ப மறக்குது அப்படின்னா, அப்ப அதுக்கும் வந்து ஒரு சமாதானம் சொல்றாங்க. என்னன்னா, அது ஏற்கனவே அறிந்ததை மறக்கின்றது வாஸ்தவம் தான். ஏன்னா அறிந்ததை மீள மீள அறிய வேண்டிய அவசியம் இல்லை, அதனால மறந்துடுது அப்படின்னாங்க. அறிந்ததனை மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லையா, அது எப்படி சொல்லலாம்? இதுவே வந்து மறந்து போச்சே, அது என்னன்னு திரும்ப தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு கட்டாயம் உயிர்களுக்கு ஏற்படத்தானே செய்கின்றன. அப்படி மறந்து போனதை வந்து திரும்ப நினைவுக்கு வரணுமே என்று உயிர்கள் தவிக்கின்ற நேரத்திலே இன்னொருவர் மூலமாக இறைவன் உணர்த்துகின்றான், மறந்து போன விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்றான். ஆமா ஆமா, அதுதான், நல்ல வேலை நினைவூட்டினீர்கள் என்று உயிர்கள் ஆகி நாம் சொல்வதானே செய்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை அனுபவம் அதுதானே. அல்லது ஒன்று சொல்லும் போதே இது எனக்கு நாளைக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்றோம். ஏன்னா மறக்குங்கிறது பல அலுவலர்களுக்கு இடையில இந்த விஷயம் மறக்கும் அப்படிங்கிறது நமக்கே முன்னமே தெரியுது, பழைய அனுபவத்தை வச்சு நமக்கே தெரியுது. ஆகவே அறிந்தவற்றை மீள அறிய வேண்டிய அவசியம் இல்லைன்னா அப்ப நினைவூட்டி அறிந்து கொள்ளுதல் ஏன் நடக்கிறது? ஆகவே மூன்றாவது ஏதுவை சொன்னார், அறிவிக்க அறிதல் ஆனார். அப்படி மறந்து போனதை இன்னொருத்தன் அறிவிக்கும் போது அறிந்து கொள்கின்றதே. அப்ப அதுக்கும் ஒரு சப்பாக்கட்டு கட்டுறாங்க. என்ன அப்படின்னா, எப்படியோ அறிந்து கொள்கின்றது அல்லவா, நினைவு ஊட்டினால் மறுபடியும் அறிந்து கொள்கின்றது. எனவே அப்படி பொறிகளின் துணை கொண்டு அறியும், அறிஞ்சதுல பத்து அறிஞ்சா ரெண்டு மறக்கத்தான் செய்யும், அதை நினைவு ஊட்டினா மறுபடியும் அறிந்து கொள்ளும். எப்படியோ அந்த அறிந்து கொள்ளுதல் என்பதுல வந்து எந்த மாற்றமும் இல்லையே உயிரிடத்துல. அறிந்து கொள்ளுதல் என்ற பண்பு உயிருக்கு இருக்கத்தானே செய்து, அதை நாம மறுக்கல. அறிந்து கொள்ளுதல் என்ற பண்பு இருக்கின்றது, முதல்வன் அறிவிக்கத்தான் அறிகின்றது அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் இல்ல, பொறிகள் ஒரு உயிரை சார்ந்து இன்னொரு உயிர் இப்படி பொறிகளை கொண்டு அறியவும் மறந்தாலும் இன்னொரு உயிர் நினைவூட்டவும் அப்படியே அறிந்து கொள்ளும், அந்த இயல்பு ஆன்மாவுடைய இயல்பு தான் சொன்னா, முடிவாக சொல்லக்கூடிய இந்த சர்ச்சையை முடித்து வைக்கக்கூடிய முடிவான ஏது, மிக அருமையான ஏது, இந்த நான்காம் ஏது, அது என்னவென்றால், தானாக அறியும் தன்மை உயிருக்கு கிடையாது என்பதை இதை கொண்டு நாம் முடிவு செய்து விடலாம். என்னவென்றால், விடயங்களையெல்லாம் அறிந்து வருகின்ற உயிர் தான் யார் என்று அறிந்திருக்கவில்லை, எனவே இந்த உயிர் தானாக அறியும் பண்புடையது அன்று. அறிகின்ற தன்னையே அறியாமல் இருத்தல், இது எப்படிப்பட்ட இழிநிலை, அது இழிவாக நமக்கு தெரியவில்லை. புறப்பொருள்கள்ல எதையெல்லாமோ அறிந்திருக்கணும், அதையெல்லாம் அறியாட்டா இழிவு, பெரிய கேவலம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அறிந்திடும் நம்மை அறியாமல் இருக்கின்றோமே. அப்ப சிவநெறியில் ஒழுகினாலல்லவா நம்மை அறிய முடியும். சிவத்தை உணர உணரத்தான் நாம் நம்மை உணர முடியும். அதைத்தான் பட்டினத்தடிகள், நின்னை காணா மாந்தர் தம்மையும் காணா தன்மையோர் என்னாக. அதனால ஆன்ம உண்மையை உணர்த்துகின்றேன், ஆன்ம ஞானத்தை உணர்த்துகின்றேன், வாங்க வாங்கன்னு நாலு மார்க்கங்கள் கூட்டா நாம உடனே கவரப்பட்டு ஓட வேண்டியதில்லை. நமக்கு பட்டினத்தடிகள் சொல்லியிருக்கின்றார்கள், நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோரேன்னு. சிவபெருமானை அறியாதவர்கள் எல்லாம் ஆன்மாவாகிய தம்மையும் அறியாதவர்கள் தான். ஆகவே சிவபெருமானை உணரும் பொருட்டு அவன் வகுத்த சிவநெறியிலே ஒழுகினால் அந்த சிவத்தை உணர்ந்து அந்த சிவத்திற்கு அடிமை என்ற முறையிலே நம்மையும் நாம் உணரலாம். அதுவரை நம்மை நாம் உணர முடியாது. அதனால அறிவிக்கின்ற முதல்வனுடைய கருணையினை உயிர்கள் உணரவில்லை. இப்படி வீராப்பு பேசுகின்றன, தாமே தான் அறிகின்றோம்னு. அப்படி பேசுகின்ற வரை அறிகின்ற தன்னையே அந்த ஆன்மா அறிய முடியாது. ஆகவே ஆன்மா தானே அறியும் பொருள் என்றால் தன்னையாவது அறிந்திருக்க வேண்டுமே, அது தன்னையே அறிந்திருக்கவில்லை. ஆகவே தானே அறியும் இயல்பு அதற்கு கிடையாது என்று முடித்து வைத்தார். இப்படி தடையும் விடையுமாக இந்த நான்கு ஏதுக்களும் அமைந்திருக்கின்ற பாங்கினை உரையாசிரியர் சுவாமிகள் தம்முடைய விசேட உரையிலே உணர்த்துவதன் மூலம்தான் நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அந்த பகுதியை இப்போது பார்க்கலாம். ஒன்றை ஒன்றினால் அறிதலே அதன் இயல்பு என்பாரை நோக்கி அறிந்தவை மறத்தலானும் என்றும், அறிந்ததனை பின் அறிய வேண்டாமையின் மறக்கலாயிற்று என்பாரை நோக்கி மீள அறிவிக்க அறிதலானும் என்றும், எவ்வாற்றானும் அறிதலில் திரிபல்லை திரிபில்லை அன்றே என்பாரை நோக்கி அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும் என்றும் கூறினார் என்று இவ்வாறு அழகாக அமைத்து காட்டுகின்றார்கள். இதுல வந்து இன்னொரு கருத்தும் உள்ள அடங்கி இருக்கிறதா இந்த பாடல்ல. முதன்மையான கருத்து ஆன்மா வந்து முதல்வன் அறிவிக்கவே அறியும் என்பதுதான் இதுல நிலைநாட்டப்படும் முதன்மையான கருத்து. இன்னொரு கருத்து என்னன்னா, பொறிகள் கரணங்கள் எல்லாம் உயிர் செலுத்தினால்தான் அறியும் என்ற கருத்தும் இங்கு அடங்கி இருக்கு. அது சாங்கியர்கள் சொல்வார்களே, உயிர் செலுத்தாமலே பொறிகரணங்கள் எல்லாம் அறியும் அப்படின்னு சொல்வார்கள். அவர்கள் என்னன்னா உயிருடைய முன்னிலையில், அதுதான் இந்த முன்னிலையை தான் அவர்கள் சந்ததின்னு சொல்லுவாங்க. உயிருடைய சந்நிதியில், அதாவது உயிருக்கு எதிர்முகமாக இருக்கும் பொழுது பொறிகள் கரணங்கள் எல்லாம் அவையா தொழிற்படும்பார்கள். அப்படி அல்ல, உயிர்கள் செலுத்தினால்தான் பொறிகரணங்கள் செயல்பட்டு தத்தம் விடயங்களை அறியும். இது இந்த சூத்திரத்தின் முதற்கூறு ஓமையாக சொல்லப்பட்டதுன்னு பார்த்தோம். இந்த முதற்கூறை இங்க தனியா முதலதிகரன் வைக்கல, இரண்டாவது இடத்திலே அடக்கி சொல்கின்றார்கள் என்றும் சொல்லியிருந்தேன். அந்த இடம் இதுதான். ஏன்னா ஒன்றை ஒன்றினால் அறிதலானும் சொல்லும் பொழுது ஒரு பொறியின் துணை கொண்டு ஆன்மா ஒரு விடயத்தை அறிகின்றது. அப்போ அந்த பொறியை செலுத்திதான் ஆன்மா அறிகின்றது. ஆன்மாவால் செலுத்தப்பட்டுதான் அந்த பொறி செயல்படுகிறதே ஒழிய சும்மா ஆன்மாவினுடைய முன்னிலையில இந்த சன்னதியில அப்படியே சொல்லி செயற்படவில்லை என்று சாங்கியருடைய அந்த கொள்கை இங்கு உள்ளடக்கி மறுக்கப்படுகின்றது. எனவே முதலதிகரணத்தை இப்படி உள்ளடக்கி மறுத்து விட்டதனால் முதலதிகரணும் தனியா வச்சுக்கல. அதனாலதான் வந்து இங்க வந்து தனித்தனியாவும் சொல்லல, ஏன்னா இங்க உள்ளடக்கி சொல்லியிருக்கார். முதன்மையான நோக்கம் வந்து உயிர் தானாகவே அறியும் என்ற கருத்தை மறுப்பதுதான். அதனால சாங்கியர் கருத்தை உள்ளடக்கி வைத்திருக்கின்றார். விருத்தி சொல்லணும்னா எப்படி சொல்லணும், கண்ணை செலுத்தி உருவத்தை அறிவதலானும், உயிரானது செவியை செலுத்தி ஓசை அறிவதலானும் அப்படின்னு சொல்லி தனித்தனியா விதந்து கூறணும். அப்படி விதந்து கூறாம ஒன்றை ஒன்றினால் அறிதலானும், ஒரு விடயத்தை ஒரு பொறியால் அறிதலானும் சொன்னதனால, தொகுத்து சொன்னதனால இது இங்க உள்ளடக்கி கூறப்படும் கருத்து என்பது இங்கு பெறப்படுகின்றது. ஏன் உள்ளடக்கி கூறினார்னா, இது இரண்டாம் அதிகரணம் இங்கு நிறுவ வேண்டிய கருத்து உயிர் தானாகவே அறியாது முதல்வன் உணர்த்தவே உணரும் என்ற கருத்து தான் இங்கு வலியுறுத்தப்பட வேண்டிய கருத்து. ஆனா அதே சமயத்தில் பொறிகளும் உயிரால் தான் அறியும் என்ற கருத்தையும் உள்ளடக்கி இங்க சொல்லியிருக்கணும். அதனாலதான் இன்னென்ன பொறியை துணை கொண்டு இன்னென்ன விடயத்தை அறியும்னு விரித்து சொல்லாமல் ஒன்றை ஒன்றினால் அறியும் தொகுத்து சொல்லி இந்த சாங்கியர் கருத்து மறுக்கப்பட்டதை உள்ளடக்கி வைத்தார்கள். அந்த பகுதியை இப்ப நம்ம பார்க்கலாம். இதனானே சாங்கியர் மதம் பரிகரித்துனா மறுக்கப்பட்டு, சாங்கியர் மதம் பரிகரித்து முதற்கூற்றை வலியுறுத்தவாறும் ஆயிற்று. பாத்தீங்களா, இரண்டாம் கூறு தான் இங்க வலியுறுத்தப்படுகிறது, அதனோடு சேர்த்து முதற்கூற்றை வலியுறுத்தவாறும் ஆயிற்று. முதற்கூற்றையும் சேர்த்து சொன்ன மாதிரி ஆச்சு. அதனாலதான் விதந்து கூறவில்லையாம், விரிவாக தனித்தனியாக எடுத்து கூறவில்லையாம் சுவாமி சொல்கின்றார்கள். விதந்து கூறாது ஒன்றை ஒன்றினால், ஒன்றை ஒன்றினால் அறிதலானு சொன்னாங்க இல்லையா பாட்டு வருது இல்லையா, அதான் விதந்து கூறாது ஒன்றை ஒன்றினால் என பொதுப்பட கூறியதும் அதன் பொருட்டு. எதன் பொருட்டுனா, இரண்டாம் அதிகரண கருத்துக்குள்ள முதலதிகரண கருத்தை அடக்கி கூற வேண்டும் என்பதன் பொருட்டு. சரி, இனி அடுத்தால என்னன்னா, இதே சாங்கியர்கள் வந்து முதல் கூறை மறுக்கின்றார்கள் பார்த்தோம், இரண்டாம் கூறையும் மறுக்கத்தான் செய்கின்றார்கள். என்ன அப்படின்னா, வந்து உயிர்கள் உணர்வதற்கு முதல்வன் உணர்த்த வேண்டும் என்பது இல்லை. அவர் சமணர்கள் சொன்னார்கள், கண்மமே காரணமாகும் உயிர்களின் அறிவுக்கு. நாங்க மீமாசகர்கள் உயிர் சித்துப்பொருள், அது கண்மத்தோடு கூடி நின்று தானே அறிந்து கொள்ளும். நாங்க இது ரெண்டையும் நாம மறுத்துட்டோம். இப்ப சாங்கியர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, பொறிகள் கரணங்கள் இந்த மாயேய கருவிகள் போதுமானவை. பொறி கரணங்கள் இன்றி உயிர் அறியாது என்பது அது உடன்படலாம், அந்த கருத்து சரிதான். ஆனா பொறிகரணங்களோடு சேர்ந்து நிற்கின்ற உயிருக்கு இந்த பொறிகரணங்கள் மட்டும் போதமாட்டா, முதல்வனும் வந்து உணர்த்தணும் அப்படின்னு சொல்வதுனா மிகை அதிகப்படி தேவையில்லாதது என்று சாங்கியர்கள் கூறுகின்றார்கள். மாயேயமே போதும். மாயேயம் என்பது மாயா காரியங்களாகிய இந்த கருவிகள் தத்துவங்கள் இவையே போதும்னு சொல்றாங்க. அவர்களுக்கு உணர்த்துவதற்காக வரக்கூடிய செயல் எழுகின்றது. அற்றேல் ஈண்டு இந்த தோற்றுவாய், இந்த செயலுக்கு தோற்றுவாய் அற்றேல் ஈண்டு ஒன்றினால் எனப்பட்ட மாயேயமே. இப்ப பார்த்த பாடல்ல ஒன்றை ஒன்றினால் அறிதலானும்னு பார்த்தோம் இல்லையா, ஒன்றைங்கும் போது விடயத்தை, ஒன்றினாங்கும் போது ஒரு பொறியினால், அந்த பொறி தான் மாயேயம். ஈண்டு ஒன்றினால் எனப்பட்ட மாயேயமே அதற்கு அமையும் இறைவன் எற்றுக்கு என்பாரை நோக்கி எழுந்தது வருஞ்செயுள் என்பது. அருமையான தோற்றுவாய். இப்ப இந்த வருஞ்செயுளில் என்ன சொல்கின்றார் என்றால், உயிர்கள் அறிவதற்கு மாயைய கருவிகள் இன்றியமையாது வேண்டப்படும். ஏன்னா உயிர்கள் உயிரால் அறியப்படும் பொருள்கள் எவை என்றால் மாயேயமாகிய விடயங்கள். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, மனம், ஐந்து புலன்களை தான் திரும்ப திரும்ப அறிகின்றது. எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சாலும் இந்த அஞ்சை தவிர வேற உணர்த்தியும் இந்த உயிர்கள் அறியப்போவதில்லை. பக்குவப்பட்டு சிவநெறியில் ஒழுகினாதான் மேலான சிவத்தையும் சித்துப்பொருளாகி தன்னையும் அறியும். அது வரைக்கும் இது அந்த ஐந்து புலன்களை தவிர வேற ஒன்றையும் அறியப்போவதில்லை. எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளரட்டும், நிலையாமையை விட்டு மீள போவதும் இல்லை. ஆக இந்த ஐந்து புலன்களையும் உயிர் அறிவதற்கு இந்த மாயேயமாகிய தத்துவ கருவிகள் கட்டாயம் வேணும் தான். ஏன்னா மாயைய கருவிகளை கொண்டுதான் மாயைய விடயங்களை அறிய முடியும். ஆனா அதே சமயத்துல இந்த மாயைய கருவிகள் சடம் உயிரோ உணர்த்தினால் என்று உணராது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கருவிகளே உயிருக்கு போகுதுன்னு எப்படி சொல்லலாம்? ஆகவே இந்த கருவிகளை உயிரோடு கூட்டி வைத்து அந்த கருவிகள் வாயிலாக முதல்வன் தான் விடயங்களை வினைக்கீடாக உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்தினாலன்றி உயிர் அறியப்போவதும் இல்லை, பண்படப் போவதும் இல்லை என்று அருமையாக இந்த பாடல்களை சொல்கின்றார். ஏனென்றால் இத்தனை கருவிகளும் சேர்வதற்கு முன்னால் உயிருடைய நிலை என்ன? தன்னுண்மைன்னு போன சூத்திரத்துல சொன்னார கேவலாவத்தைய, தான் மட்டுமாக எந்த கருவிகளோடு சேராமல் தான் மட்டுமாக ஆணவமலத்துக்குள் அழிந்து கிடந்தது அந்த தன்னுண்மையாகிய கேவலத்தில். அப்படி கிடந்த ஆன்மாவுக்கு இத்தனை கருவிகளும் முதல்வன் கூட்டாமலா கூடிவிடும்? அப்படி கூட்டி வைத்த முதல்வன் உணர்த்தாமலா உயிர் வந்து தானே உணர்ந்து கொள்ளும்? கருவிகள் இருந்தாலும் அவன் உணர்த்தினால்தான் முடியும். முதல்வன் உணர்த்துகின்றான் என்று அந்த முதல்வனுடைய உபகாரத்தை சொல்வதுதான் இந்த சூத்திரத்தினுடைய முதன்மையான நோக்கம். அதான் முதல் நூலாகிய சிவஞான போதத்தில் சூத்திரம் சொல்லிட்டு கருத்துரை சொல்லும் பொழுது சொல்வார், என்பது சூத்திரம் என்னுதலிற்றோவெனின் தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் நுதலிற்று என்பார். முதல்வனுடைய உபகாரத்தை உணர்த்துவது. ஆகவே செய் நன்றி, இறைவன் மீது நமக்கு செய் நன்றி உணர்ச்சி பெருக வேண்டும் என்றால் இந்த அஞ்சாம் சூத்திரத்தை மீள மீள சிந்திக்க வேண்டும் என்று அடியேன் அதை ஏற்கனவே கூறியிருந்தேன். ஆக இந்த பாடலிலே மாயைய கருவிகள் போதமாட்டா முதல்வனும் வேண்டும் என்று சொல்லுகின்ற பாங்கினை ஆசிரியர் தம்முடைய அழகு தமிழிலே அற்புதமாக சொல்கின்ற பாங்கினை இந்த பாடல் மூலம் பார்க்கலாம். கருவியால் பொருளால் காட்டால் காலத்தால் கருமந்தன்னால் உருவினால் அளவால் நூலால் ஒருவரால் உணர்த்தலானும் அறுவனாய் உண்மை தன்னில் அறியாது நிற்றலானும் ஒருவனே எல்லாத்தானும் உணர்த்துவன் அருளினாலே. கருவி முதலிய எட்டும் வேணும் உயிர்களுக்கு. கருவிங்கிறது பொது சொல், ஆனா இந்த பாடல்ல கருவின்னு சொன்னது குறிப்பிட்ட சில தத்துவங்களை, ஆன்ம தத்துவங்களை சுவாமிகளுடைய குறிப்பினால் நமக்கு அறிய முடிகின்றது. குறிப்புகள் அழகாக தருகின்றார்கள் இந்த பாடல்ல. கருவின்னு சொல்லும்பொழுது ஆன்ம தத்துவங்கள், பொருள் என்று சொல்வது தாத்துவிகம், அது 60 இருக்கின்றன தாத்துவிகங்கள். தத்துவத்தை சார்ந்திருப்பவை தாத்துவிகம், தத்தித பெயர் இது. அதாவது சிவம் வகுத்த நெறி சைவம், சிவம் சைவம்னு வருது, திலம் தைலம் என்று வருகின்றது. அது மாதிரிதான் தத்துவம் தாத்துவிகம் இவையெல்லாம் வந்து தத்தித பெயர்னு வடமொழியில சொல்லப்படும், எளிதாக உணர்ந்து கொள்ளலாம். ஆக இந்த மாதிரியான அடிப்படை மொழி மரபுகள் அவசியம் அறிந்திருக்கப்பட வேண்டும். சரி, பொருள்னு சொன்னது தாத்துவிகம், அந்த தச வாயுக்கள் அப்புறம் நாடிகள் இன்னும் உள்ள உடம்பில் உள்ள பல தாதுக்கள் இவையெல்லாம் சொல்லப்படும் தாத்துவிகம்னு சொல்லி. உயிர் அறிவு, உயிருக்கு அறிவு விளங்குவதற்கு ஆன்ம தத்துவங்கள் வேண்டப்படும், தாத்துவிகமாகிய இவையெல்லாம் வேண்டப்படும். அப்புறம் வித்யா தத்துவங்கள்ல மிக முக்கியமாக கலை வித்தை அராகம், இந்த மூன்றும் ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல்களை விளக்கினால்தான் ஆன்மா வந்து ஆன்ம தத்துவங்களே பயன் கொள்ள முடியும். ஆன்ம தத்துவங்களே அப்பந்தான் ஆன்மா பயன் கொள்ள முடியும். மூர்ச்சியாகி கிடப்போன் முன்னால வந்து கருவிகளை கொடுத்து என்ன பயன்? ஆகவே ஆன்மாவினுடைய அந்த மலமயக்கமாகிய மூர்ச்சையினை சிறிதளவு கெடுக்கவல்ல தத்துவங்கள் இந்த கலை வித்தை அராகும். இவற்றின் வாயிலாகத்தான் திருவருள் மலச்சக்தியை சிறிதே கெடுத்து ஆன்மாவுக்கு அறிவு இச்சை செயல்களை பொதுவையாக விளங்க செய்கின்றது திருவருள். அதனாலதான் இந்த ஆன்மா வந்து ஆன்ம தத்துவங்களை சார்ந்து விடயங்களை அறிகின்றது. ஆகவே ஆன்மாவின் அறிவு விளக்கத்துக்கு ஆன்ம தத்துவ கருவிகள் வேண்டும், தாத்துவிகமாகிய பொருள் வேண்டும், கலை வித்தை அராகமாகிய காட்டு வேண்டும். காட்டுன்னு சொன்னது கலை வித்தை அராகம். அப்புறம் காலம், சரி, அறிந்து அனுபவிப்பதற்கு ஏற்ற காலம் கூட்டி வைக்கப்பட வேண்டும். உரிய காலத்தில் தானே அனுபவிக்க முடியும். ஆகவே அனுபவிக்க வேண்டிய போகங்களை முந்தி அனுபவிச்சிடாமலும் காலம் தாமதிச்சு பிந்தி அனுபவிக்காமலும் உரிய காலத்தில் அனுபவிப்பதற்கு அந்த கால தத்துவம் வேண்டப்படும். அப்புறம் நியதி தத்துவம் வேண்டப்படும். நியதி தத்துவத்தை இங்கு ஆசிரியர் கர்மம்னு சொல்லியிருக்கிறார், அது ஆகுபெயரா கொள்ள வேண்டும். கர்மம் என்பது வினை, இங்க வந்து வினை நேர்பொருள் கொள்ளக்கூடாது. அந்த வினையை இந்த ஆன்மா இந்த வினை பலனை அனுபவித்து ஆக வேண்டும். ஏன்னா இதுக்கு இந்த பலனை அனுபவிப்பதற்கு ஏற்ற முன்வினை இந்த ஆன்மாவட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கர்மத்தை நிச்சயித்து நிறுத்துகின்ற நியதி தத்துவத்தை தான் ஆகுபெயரா கர்மம்னு சொல்லியிருக்கின்றார் சுவாமிகள் தர விளக்கம். இந்த மாதிரி விளக்கம்லாம் இல்லாட்டா நம்மளால உண்மை பொருளை காண முடியாது. ஆகவே நியதி தத்துவம் வேண்டும். உயிருக்கு அறிவு விளக்கமும் அனுபவமும் கிடைக்கணும்னா இத்தனையும் வேண்டுபடுது. இவை மட்டுமல்ல, இன்னும் வேண்டும் என்ன அப்படின்னா உடம்பு வேண்டும். ஐம்பொறிகள் சாத்துவங்கள் இவற்றுக்கெல்லாம் நிலைக்களமா இருப்பது உடம்பு தானே, உடம்பு உருவமுடைய உடம்பு வேண்டும். அப்புறம் அளவைகள், காட்சி அனுமானம் ஆகமோ இது மாதிரி அளவைகளின் துணை வேண்டும். அப்புறம் நூல், நூல்னு சொன்னதும் ஆகவேரா கொள்ளணும். வாக்குகளால் ஆன பாடல்களை கொண்டதுதான் நூல். நூல்ல இருப்பவை கருத்துடைய உரைநடை அல்லது பாடல்கள் செய்யுள்கள், இவையெல்லாம் வாக்குகளால் ஆனவை. எனவே நூலுக்கு காரணமாகிய வாக்குகளை நூல் என்று கூறினார். எப்படி கருமம் என்பதை ஆகுவேரா நியதி தத்துவம் கொண்டமோ அது மாதிரி இங்க வந்து நாம நூல்னு சொன்னத நூலுக்கு காரணமாகிய வாக்குகள் என்று கொள்ள வேண்டும். ஒருவரால் உணர்த்தலானும், அதுதான் ஒருவரால், ஒருவரால் என்றது யாருன்னா சேதன பொருளாகிய முதல்வன், சேதன பொருளின் துணையும் வேண்டும். ஆக இந்த ஏழு கருவிகரணங்களையும் கூட்டி வைத்து முதல்வன் உணர்த்தினால்தான் உயிர் உணரும் அல்லது தானே உணராது. இந்த கருவிகள் கூட்டங்களோடலாம் சேருவதற்கு முந்தைய கேவல நிலையில் உயிர் ஒன்றையும் உணராமல் தானே இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட உயிர் எப்படி தானாக அறிந்து இந்த கருவிகளை சேர முடியும்? ஆகவே இந்த கருவிகளை உயிர்பால் கூட்டி வைக்கின்ற முதல்வனே அவ்வாறு கூட்டி வைத்த பிறகும் உயிருக்கு உணர்த்தி வர வேண்டும். அப்போது மட்டுமே உயிர் உணர்ந்து வரும் என்று சொல்லி அருமையாக இந்த பாடல் உணர்த்துகின்றது. இந்த பாடலை காணலாம். கருவியால் பொருளால் காட்டால் காலத்தால் கருமந்தன்னால் உருவினால் அளவால் நூலால் ஒருவரால் உணர்த்தலானும் அறுவனாய் உண்மை தன்னில் அறியாது நிற்றலானும் ஒருவனே எல்லாத்தானும் உணர்த்துவன் அருளினாலே என்பது இந்த பாடல். கருவி என்றது ஆன்மதத்துவம், உயிரால் செலுத்தப்படுவது. பொருள் என்றது தாத்துவிகம், காட்டுன்னு சொல்றது கலைவித்தை அராகம், காலம் என்றது காலதத்துவம், கருமம் என்றது ஆகுவேராய் நியதி தத்துவம், உருன்னு சொன்னது உடம்பு, அளவுன்னு சொன்னது அளவைகள், நூலால் சொன்னது நூலுக்கு காரணமாகிய வாக்குகள். ஆக இந்த ஏழு, இந்த எட்டு, இந்த எட்டையும் உயிர்களுக்கு கூட்டி வைத்து ஒருவனாகிய முதல்வன் உணர்த்துகின்றான். ஆகவே உயிர்கள் உணர்த்த உணர்பவையே, மாயைய கருவிகள் மட்டும் உயிருக்கு போதமாட்டா. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா அறுவனாய் உண்மை தண்ணில், உண்மைன்னு சொன்னது கேவலத்தை தன்னுண்மைன்னு போன சூத்திரத்தில் சொன்னார்கள் அல்லவா, நினைவிற்கொள்ள வேண்டும். அந்த தன்னுண்மையை தான் இங்க உண்மைன்னு சொன்னார்கள். தொடக்கத்தில் உள்ள தன் என்பது இங்க வந்து நீங்கி நிற்கின்றது பாடலின் ஓசைக்காக. அதை தலைக்குறைன்னு சொல்வார்கள், சன்மார்க்கர் சொல்றத மார்க்கர் சொன்னாங்க ஆரம்பத்தில் உள்ள பாடல்ல. இப்ப மார்க்கர் என்றது சன்மார்க்கர் என்பதனுடைய தலைக்குறை என்று சுவாமிகள் குறிப்பு தந்தார்கள். அது மாதிரி இங்க தன்னுண்மை என்பதன் தலைக்குறை தான் உண்மை. அது கேவல நிலையை உணர்த்துகின்றது. கேவல நிலையில ஆன்மா அறுவனா இருக்கின்றதா, ஏன்னா உடல் உலகங்களோடு கூடவில்லை. ஆகவே கேவல நிலையில் ஆன்மா அறுவனா இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அறியாது நிற்கின்றது அந்த நிலையில, எதையுமே அறியாமல் அறியாமையில் மூழ்கி நிற்கின்றது மலம் அறிப்பினால. அப்போ இந்த ஆன்மா கருவிகளை, மாய கருவிகளை தானே சார்ந்திருக்க முடியாது. அப்படி தானே சார முடியாத அந்த உயிர் சார்ந்த பிறகும் அந்த மாயத்தை வைத்து மட்டுமே உணர முடியாது. கூட்டி வைக்கின்ற முதல்வனே உணர்த்த வேண்டும் என்பது கருத்து. சுவாமிகளின் பொழிப்புரையை பார்ப்போம். கருவி முதலிய எட்டும், அதாவது கருவி, பொருள், காட்டு, காலம், கருமம், உருவம், அளவு, நூல் என்ற எட்டும், அப்புறம் ஒரு சேதன பொருளும் கூடி நின்று, சேதன பொருளாகிய முதல்வனும் கூடி நின்று ஒரு விடயத்தை உணர்த்த உயிர் உணர்தலானும், அப்படி உணர்த்த போதுதான் உயிர் வந்து உணர முடிகின்றது. அல்லொளி உணராமையானும், இந்த எட்டு துணை கருவிகள் ஏதாவது ஒண்ணு இல்லாட்டாலும் அல்லது எட்டும் இருந்தும் முதல்வன் உணர்த்தாவிட்டாலும் உயிர் எதையும் உணராது, உணராமையானும். இவை அனைத்தையும் கொண்டு கூட்டி அறிவிப்பான் ஒரு சேதனன் வேண்டப்படும். ஆகவே இந்த எட்டையும் கூட்டி உணர்த்துவதற்கு ஒரு பேரறிவுடைய சேதன பொருள் வேறு வேண்டப்படும். ஆகலான் இறைவனை இன்றி அறிதல் அமையாது. ஆகவே உயிர்களுக்கு இறைவனை இன்றி அறிவு நிகழ்தல் இயலாது.